நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SRM பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றுபவரும் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை இயக்கி வருபவருமான பேராசிரியர் இல சுந்தரம் அவர்கள் 2015 சிட்னிக்கு வந்திருந்த போது அவரது செயற்பாடுகள் குறித்தும் மெல்பேர்னில் இயங்கும் ஆஸ்திரேலிய தமிழ் கலாச்சாலை ஆஸ்திரேலியன் தமிழ் அகாடமியுடன் இணைந்து அயலக தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கும் திட்டம் குறித்தும் எம்முடன் கலந்துரையாடியிருந்தார். அந்த கலந்துரையாடலில் ஆஸ்திரேலிய தமிழ் கலாச்சாலையின் தலைவர் மு சுகுமாரனும் இணைந்து கொண்டார். அந்த கலந்துரையாடலின் மறு ஒலிபரப்பு இது. கலந்துரையாடலை நடத்தியிருந்த நான் குலசேகரம் சஞ்சயன். இளசுந்தரம் பேராசிரியர், SRM பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருப்பார். இது தவிர நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்வீர்கள், உங்கள் பின்னணி என்ன?
பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறதோட கணினி தமிழ் அப்படிங்கிற ஒரு துறையில் தமிழ் மென்பொருள் உருவாக்கத்தில் பணிகள் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கேன். வெறும் தமிழ் இலக்கியம் மட்டுமல்லாது கணினி, மேலாண்மையியல், மொழியியல், இதழியல் பண்பாடு, இது மாதிரியான படிப்புகளும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன்.
ஒரு முதுமாணி பட்டம் பெற்றுவிட்டு இணைந்திருக்கிறீர்கள் இல்லையா?
நான் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் டாக்டரேட் தொல்காப்பிய இலக்கணமும் தற்கால தமிழ் இலக்கணத்தையும் ஒப்பிட்டு அது தொடர்பான ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன்.
அத்துடன் உங்களுடைய கல்வி பணி முடியவில்லை, தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிகிறேன்.
ஆமாம், இப்போவும் மாணவராக தான் இருக்கிறேன். ஓராண்டு பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணி செஞ்சேன். இப்போ SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு 5 பேராசிரியராக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன்.
இது தவிர SRM பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேராயம் என்று ஒன்றை இயக்கி நடத்தி வருகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
SRM பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம், தமிழ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது 2011 பிப்ரவரி மாதத்திலிருந்து. இந்திய மொழிகளுக்காக சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எவ்வாறு விருதுகள் வழங்கி பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதுபோல் தமிழ் மொழிக்காக பல்வேறு பணிகள் செய்யணுங்கிறத நோக்கமாக கொண்டு தான் தமிழ் பேராயங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் கீழே படைப்புகளுக்கும் இலக்கியங்களுக்கும் மொழிபெயர்ப்புகளுக்கும் மூத்த தமிழறிஞர்களுக்கும் விருதுகள் வழங்குவதோடு பல்வேறு தமிழ் அறிச்சுனைங்கிற ஒரு பட்டய படிப்பு வழங்குறது, கோயிலில் தமிழ் வழிபாடு முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக மறு கணினி பயிற்சி வழங்குதல், மென்பொருள் உருவாக்குதல், தமிழ் நூல்கள் பழந்தமிழ் நூல்களை மறுபதிப்பு செய்தல், இந்த மாதிரி பல்வேறு பணிகள் பேப்பராயத்தின் மூலமாக செஞ்சிட்ருக்கோம்.
இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அறிஞர்களை சொல்லுங்கள், யார் யாருக்கு விருது கொடுத்துருக்கீர்கள்?
ஒரு ஆண்டுதோறும் 11 விருதுகள் கொடுத்துட்ருக்கோம். கவிதைக்கு, மொழிபெயர்ப்புக்கு, சிறுவர் இலக்கியத்திற்கு, புதினம் எழுதுபவர்களுக்கு, இசை தொழில்கள் தொடர்பான நூல்கள் எழுதுபவர்களுக்கு, இளந்தமிழறிஞர்களுக்கு, மூத்த தமிழறிஞர்களுக்கு விருது கொடுக்குற வகையில் ஒரு 3 முறை இதுவரைக்கும் விருதுகள் கொடுத்துருக்கோம். இந்த வகையில் முதல் முறையாக மூத்த தமிழறிஞர் இளங்குமரனாக இருக்கும், அடுத்த முறையாக முதலறிஞர் தமிழனுக்கும், 3 வெளிநாடுகளில் தமிழுக்காக தொண்டாட்டி வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கும் வகையில் ஜார்ஜ் ஹார்ட் என்ற பேராசிரியருக்கும் இந்த விருது கொடுத்துருக்குறோம். 5 தொகை ரூபாய் மதிப்புடைய ஒரு பரிசு. இதை தவிர மற்ற விருதுகள் ஒவ்வொருத்தருக்கும் 1.5 விருதில் மொத்தத்தில் 22 ஆண்டுதோறும் ஒரு 11 விருதுகள் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த விருது கொடுக்கறதுலேயும் ஒரு செயல்பாடு இருக்குது. குறிப்பாக வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறவங்க படைப்பிலக்கியங்களை படைக்கிறவங்களுக்கு விருது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த 5 கொடுக்கக்கூடிய அந்த மூத்த தமிழறிஞர் விருது அப்படிங்கிறது வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழறிஞர்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதோட குறிப்பாக 11 விருதுகளில் ஒரு விருது புலம்பெயர் தமிழர்களுக்காக விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது அப்படின்னே ஒரு தனி விருது, அது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளது, புலம்பெயர் தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளது, அந்த விருதும் ஆண்டுதோறும் கொடுத்துட்ருக்கோம்.
சரி, இந்த தமிழ் பேராயம் இந்த செயற்பாடுகள் தவிர முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்காக ஒரு செயற்பாட்டை செய்கிறது.
இதை தவிர புலம்பெயர் தமிழர்கள் தமிழோட தமிழ் கல்விக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு பணித்திட்டங்கள் நாங்கள் முதல்ல முன்னிலைப்படுத்தணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்கள் குழந்தைகள் மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், உணவு முறை, நம்மளுடைய நாட்டு சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து தமிழ் மொழியை கற்று எழுத பேச படிக்க கற்றுக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து 1 தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பல்கலைக்கழகம் தங்க வச்சு அவங்களுக்கு மொழி பண்பாடுகளை படிப்புகளை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை செய்யலான்னு திட்டமிட்டும் போது அது மாணவர்களுடைய பயன் மட்டும்தான் சாரும். அப்போ முதல்ல மாணவர்கள் எடுக்க வேண்டாம், முதல்ல ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அப்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய பொருளாதார சூழல் கருதி தான் எல்லா நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ பணிநிமித்தம் வந்தவங்க எல்லாருமே ஒரு பொறியியலோ ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது ஒரு மருத்துவம் மெடிசனோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கணினியோ துறையை சார்ந்த படித்துட்டு வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இப்போ இங்கே பணி செஞ்சுக்கிட்டு சனி ஞாயிறுகள் விடுமுறை நாட்களில் தன்னுடைய குழந்தைகள் தமிழ் பேச கற்றுக்கணும், எழுத படிக்கணும், தமிழ் கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடுகள்லையோ அல்லது ஒரு பள்ளிகள்லையோ பொது இடங்கள்லையோ தமிழ் பள்ளிகளை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளியில் நடத்துறவங்க எல்லாருமே மற்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆர்வத்தின் அடிப்படையில் தன்னுடைய பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் தமிழ் பள்ளிகளில் தமிழாசிரியர்களாக பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முறையான பயிற்சியையும் அதற்குரிய தகுதியையும் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் டயஸ்போரா தமிழ் டீச்சர் அயலக தமிழாசிரியர் என்னும் ஓராண்டு பட்டயப்படிப்பு ஒன்றிய டிப்ளமோ கோர்ஸ் தொடங்கியிருக்கோம்.
அதை பற்றி விரிவாக பேச முன் புலம்பெயர் தமிழர் என்று சொன்னோம், ஒரு புதிய சொல்லை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள், அயலக தமிழாசிரியர்கள். அயலக தமிழர் அப்படி என்றால் என்ன?
அது பேச்சு மொழியில் சொன்னால் வெளிநாடு வாழ் தமிழர்கள். அது புலம்பெயர் தமிழர்கள்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டினா அதை டயஸ்போரா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். புலம்பெயர்னா ஒரு நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள், அதை தான் புலம்பெயர்ந்தவர்கள் குறிப்பிடுறோம். ஆனால் பணி நிமித்தமாக ஒரு ஓராண்டு ரெண்டாண்டு அல்ல ஐந்தாண்டுகள் வேற நாடுகளுக்கு போய் சென்று தங்கி இருந்து பணி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள்ங்கிறத சொல்கிறோம். புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல அவங்க, திரும்ப நாட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. அவர்களை வெளிநாடுன்னு சொல்கிறோம், அயல்நாடுன்னு சொல்கிறோம். அப்போ அயல்நாடு அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அது எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமல்ல பணி நிமித்தமாக இடைத்தங்களாக தங்கியிருக்கக்கூடியவர்களும் அது அயல்நாட்டு தமிழர்கள் அப்படின்னு சொல்லி.
சரி, தமிழாசிரியர் அந்த வேலை திட்டத்தை சொல்லுங்களேன், அதில் என்ன செய்கிறீர்கள்?
தகுதியான ஆசிரியர்கள், அதாவது சர்டிஃபைடு டீச்சர்ஸ், ஒரு தகுதி படைத்த ஆசிரியர்களை தமிழாசிரியர்கள் உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு பட்டயப்படிப்பை தொடங்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு பட்டயப்படிப்பை தொடங்கணும். அதன் பேர் தான் இது. இந்த படிப்பு நம்முடைய மொழி, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லா வரலாற்றையும் தெரிந்து கொள்வதோடு குழந்தைகளுக்கு தமிழ் கல்வியை எவ்வாறு வழங்க வேண்டும் அப்படிங்கிறக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். குறிப்பாக தமிழகத்தில் டிடிஏட் அப்படின்னு டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு டிடிஏ டிப்ளமோ ஓராண்டு பயிற்சி நடத்துகிறாங்க. அதற்கு மேற்கொண்டு பிஏ தமிழ் படிக்கணும் 3 ஆண்டுகள், அதன் பிறகு பிஎட்டுங்கிற ஓராண்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படிக்கணும். இதில் 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்பை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அல்லது அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் படிப்பதற்கு அங்கு தமிழகத்திற்கு வந்து தங்கியிருந்து படித்து 5 ஆண்டுகள் படித்து அதன் பிறகு இங்கே வந்து வேலை செய்யணுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அப்போது ஒரு தொலைதூர கல்வியாக சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய பயிற்சியை வெறும் புத்தக பாடப்புத்தகத்தை மட்டும் படித்து அதை செஞ்சிட முடியாது. அதுக்கான இது வந்து ஒரு ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கணும். இப்போ 2014 ஜனவரியில் தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்தோம். ஒரு 4-5 தலைமுறைகளாக மாறி போனதுனால அவர்களுக்கு தமிழ் என்பது ஒரு பண்பாடாகவும் ஒரு சமயமாகவும் தான் இருக்குது. அது ஒரு பேச்சு மொழியாக இருப்பது ரொம்ப குறைந்து இருக்குது மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது. இப்போ மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஆட்சி மொழியில் தமிழ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பள்ளியிலேருந்து பல்கலைக்கழக படிப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற மற்ற நாடுகளுக்கு இப்போ ஒரு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு குறைவான ஆண்டுகளில் குடிபெயர்ந்ததுனால அவங்களுக்கு இப்போ தான் 2ஆம் தலைமுறை அங்கே தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எழுத பேச படிக்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து இப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயும் நிறைய தமிழர்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுபோல் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால நோக்கத்தில் தான் இந்த பட்டயப்படிப்பு தொடங்கணும். இந்த முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவில் இந்த படிப்பை தொடங்கணும் 2014 ஜனவரியில். 2014 டிசம்பரில் அந்த ஓராண்டு படிப்பு முடிஞ்சது. அதில் 64 பேர் படித்ததில் ஒரு 44 பேர் இதில் தேர்ச்சி பெற்று அவர்களுக்கான பட்டயமளிப்பு விழா April 4 அன்றைக்கு நடைபெற்றது.
பயிற்சி பெற்றவர்கள் பற்றி சொல்லுங்கள். ஒரு வருடம் முடிந்து இவர்கள் பட்டம் பெற்றிருக்கார்கள், அது தொடர்ந்து நடைபெறுகிறதா தென்னாப்பிரிக்கா?
ஆமாம், இப்போ 2ஆம் ஆண்டு அந்த படிப்பை தொடங்க இருக்கிறோம். இதுபோல் மற்ற நாடுகளில் 2வது நாடாக ஆஸ்திரேலியாவில் இந்த பட்டயப்படிப்பை எடுத்து மெல்பர்னில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய தமிழ் கலாசாலை, ஆஸ்திரேலியன் தமிழ் அகாடமி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக அந்த படிப்பை எடுத்து நடத்தி அவர்களுக்கான பட்டயமளிப்பு விழா வரக்கூடிய July 5 மெல்பர்ன் நகரில் நடக்க இருக்கு. அது தொடர்பாக அந்த அமைப்பினுடைய தலைவர் திருமிகு சுகுமாரன் ஐயா அவர்கள் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிப்பார்.
அவர் நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் சுகுமாரன்.
வணக்கம் ஐயா.
சொல்லுங்கள், இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள், இந்த பயிற்சிக்கு வந்தவர்களை பற்றி சொல்லுங்கள், அதனால் பலன் என்ன வரப்போகிறது என்று சொல்லுங்கள்.
2ஆம் தலைமுறை எந்த நிலைக்கு சென்று விடுமோ என்று ஒவ்வொரு பெற்றோரும் அவதியுறும் காலத்தில் எல்லோருமாக சேர்ந்து தமிழ் பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் செய்தார்கள். ஒவ்வொரு தமிழ் பள்ளியிலும் பயிலுகின்ற மாணவர்கள் முதலில் 20 மாணவர்கள் சேர்ந்து பயின்றார் என்றால் இறுதியில் 12ஆம் வகுப்பு முடியும் பொழுது 1 அல்லது 2 பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் 20 என்று சொன்னேன், ஆனால் 200க்கு மேல் படிக்கக்கூடிய பள்ளிகளிலும் அதே நிலைதான். இந்த நிலை மாற வேண்டும். இறுதியில் 2 பிள்ளைகள் மட்டுமே தமிழை படித்து வெளிவந்தார்கள் என்றால் எதிர்காலத்தில் இவர்களுடைய நிலை என்ன, நம்முடைய தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழை எளிமையாக கற்றுக் கொடுத்தால், விரைவாக கற்றுக் கொடுத்தால் நமது இலக்கு பூரணமாகும். 200 மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்ந்தார் என்றால் அடுத்து 10 ஆண்டு முடியும் பொழுது அந்த 200 மாணவர்களும் பட்டயம் பெற வேண்டும், படித்து தேர்வு பெற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற முடியும், நம் இனத்தை காப்பாற்ற முடியும். இந்த தவிப்பில் இருக்கும் பொழுது இந்த பட்டயப்படிப்பு நமக்கு கிடைத்துள்ளது. கடந்த ஓராண்டில் நான் பெற்ற அனுபவங்கள் ஏராளம் இந்த பட்டய படிப்பின் மூலமாக. மரபுசார் தமிழ் கல்வி என்று ஒரு புதிய சொற்றொடரை இங்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். கலாச்சாரம் இல்லாத வெறும் ஏட்டுக்கல்வி நமக்கு ஒத்து வராது. ஆக இந்த கலாச்சாரத்தை புகுத்தக்கூடிய, தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தில் உள்ள சுவைகளையும் எடுத்து கூறக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் நமக்கு தேவை. ஆசிரியர் மட்டுமல்ல, பெற்றோரும் கூட. அந்த பெற்றோருக்கும் இந்த கல்வி சென்றடைந்தால் அந்த பெற்றோரே ஆசிரியராக மாறுவார். இந்த ஒரு புதிய சூழ்நிலை உருவானால நாமே கற்றுக்கொண்டு நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் ஒரு காலத்திலும் தமிழ் விழித்திட முடியாது, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனவே இந்த தருணத்தில் தேவ அமிர்தமாக கிடைத்த இந்த பாடம் எங்களுக்கெல்லாம் மிக பயனுள்ளதாக இருக்கிறது.
இதில் எத்தனை ஆசிரியர்களை நீங்கள் பயிற்றுவித்தீர்கள்? அவர்கள் என்ன மாதிரியான பணியில் இதற்கு முன் ஈடுபட்டிருந்தார்கள்?
இந்த ஆசிரியர்கள் என்று கூறும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், மற்ற படிப்புகள் படித்த, கணிதம் அறிவியல் போன்ற படிப்புகளை படித்து வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் முன்வந்தார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அவ்வகையில் சில பெற்றோரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பாடங்களை புகட்டினோம். அவர்களுடைய அர்ப்பணிப்பினால் இன்று மிக சிறந்த ஆசிரியர்களாக வந்து அந்த மாணவர்களும் மிக சிறந்த முறையில் கல்வியை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் கல்வியை
ஜூலை மாதம் 5ஆம் நாள் அவர்களுக்கு பட்டமளிப்பு நடக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மேலும் ஆசிரியர்கள் பயிற்றப்படுவார்களா?
ஆமாம், நிச்சயமாக ஜூலை மாதம் 5ஆம் தேதி புதிய அனுமதியும் புதிய மாணவர் சேர்க்கையும் நிகழும்.
நல்லது சுகுமாரன், நன்றி.
நன்றி.
பேராசிரியர் சுந்தரம் சொல்லுங்கள், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் என்ன செயற்பாட்டில் உங்களுடன் இணைந்து கொள்ளலாம்?
தமிழ் மொழி வெளிநாடுகளில் தன்னார்வத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் ஆர்வலராக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் தமிழில் பேச வேண்டும், தமிழில் பட்டங்கள் பெறவில்லை என்றாலும் கூட தமிழில் எழுத பேச படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை ஆர்வத்தின் அடிப்படையில் தான் தமிழ் பள்ளிகள் தோன்றின. இந்த படிப்பு மூலமாக அவர்கள் தன்னம்பிக்கையை பெற முடியும். நான் வந்து ஒரு பயிற்சி பெற்ற, அது தகுதி பெற்ற ஒரு ஆசிரியர், என்னால் எந்த நிலையிலும் எந்த மாணவருக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துது. இதன் மூலமா தமிழ் பள்ளிகளில் தமிழாசிரியர் அப்படிங்கிற பணிவாய்ப்பை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது. இந்த படிப்பினுடைய முதல் ஆண்டு பட்டயமளிப்பு விழா ஜூலை 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதே நாள் 2ஆம் ஆண்டுடைய தொடக்க விழாவும் நடக்குது. அதில் சேர விருப்பமுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த படிப்பில் சேர்ந்து ஒரு ஆண்டு பயன்பெற்று இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் உலகம் முழுக்க 200-300 தகுதியான பயிற்சி உடைய தமிழாசிரியர்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க, தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும். அதில் எல்லா பெற்றோர்களும் எல்லா ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகிகளும் பங்கு பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படும் ஒரு வேண்டுகோள். தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் பல்வேறு பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணியை தொடரட்டும். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னுடைய தனிப்பட்ட முறையில், பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வெறுமனே தமிழை ஒரு வகுப்புக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்புக்கு அனுப்பி வைத்து விட்டால் நம் குழந்தை தமிழ் பேசிவிடும் என்ற ஒரு சூழலை மாற்றிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் வீட்டு மொழி தமிழாக இருக்கணும். இது வந்து ஒரு மொழியை ஒரு கீபோர்டு மாதிரியே, ஒரு மிருதங்கம் மாதிரி, ஒரு நீச்சல் மாதிரி 1 மணி நேரம் பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி அல்ல. இது நம்மளுடைய உணர்வு. மொழியை பேச பேச தான் பழக முடியும். குழந்தைகளுடன் தமிழில் உரையாடுங்கள். வீட்டு மொழி தமிழாக இருக்கணும்.
மிக்க நன்றி பேராசிரியர் சுந்தரம். நீங்கள் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலும் நிலைய கழகத்திற்கு வந்து இந்த நீண்ட நேரங்களை தந்ததற்காக மிக்க நன்றி.
இந்த வாய்ப்பை வழங்கிய SBS வானொலி நிலையத்திற்கும் என்னிடமிருந்து பல்வேறு செய்திகளை முறையாக அன்போடு என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்ட ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் அறிய வைத்த தொகுப்பாளர் உங்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு தமிழர் இன்னொரு தமிழரை சந்தித்தால் அதுதான் நம்மளுக்கு தமிழர் திருநாள். அந்த தமிழர் திருநாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழரிடம் தமிழில் பேசுவோம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. உங்களை இங்கே அழைத்து வந்த திருவேங்கடம் ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. உங்களோடு மெல்பர்னில் பணியாற்றி திட்டங்களுக்கு செயல்வடிவம் கொடுத்திருக்கின்ற திரு சுகுமாரன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. மிகச்சிறந்தது ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த SBS வானொலி நிறுவனத்திற்கு, அந்த தொகுப்பாளரை உங்களுக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.